சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியா சுபக்கத்திற்கு மாதவ சிவஞான யுகளுடைய பொழிப்புரை, 16வது கட்டத்து குருமூர்த்திகளுடைய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு அந்த சிவஞான சித்தியா சுபக்கத்தை சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. உலகிற்கு முதற்காரணமாக விளங்கக்கூடிய மாயையின் இயல்பினை எடுத்துக் கூறும் பாடலிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த பாடலுக்கு மாதவ சிவஞானிகளுடைய சுருக்கமான பொழிப்புரையினையும் 16வது பட்டத்து குருமூர்த்திகளாகிய அருள் திரு சுப்பிரமண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள பதவுரையினையும் சென்ற சிந்தனையிலே சிந்தித்து முடித்துள்ளோம். இனி குறிப்புரையிலே விசேட உரையிலே மாதவ சிவஞானிகள் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முதல் காரணமானது பல்வேறு சமய தத்துவங்கள் கூறுகின்ற முதல் காரணங்களினின்றும் எந்த வகையில் வேறுபட்டு விளங்குகின்றது என எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே மிகச்சிறப்பாக அந்த விசேட உரை விளங்குகின்றது. பிற சமய கருத்துகளோடு ஒப்பிட்டு வேற்றுமைகளை காண்பதையே ஒரு சாரார் வந்து இவ்வாறு பிறரையெல்லாம் மறுத்து சொல்வதற்கு நம்முடைய சந்தான குலவர்கள் அவர்கள் நூல் எழுதவில்லை, சைவ சித்தாந்தத்தை சொல்வதற்காகவே நூல் எழுதினார்கள் என்று ஒரு சாரார் சொல்லி வருகின்றனர். அது தவறான கருத்து, பிழைப்பட்ட கருத்து. பல்வேறு சமய தத்துவங்களை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்து பார்த்தால்தான் ஒவ்வொரு தத்துவத்தினுடைய தனித்தன்மை நமக்கு விளங்கும். ஒரு சமய தத்துவம் என்ன சொல்கின்றது என்பதே அப்போதுதான் விளங்கும். சும்மா ஒரு கருத்தை மட்டுமே நாம கேட்டுக்கொண்டு வந்தோம் என்றால் அது சொல்வது ஒன்றாக இருக்க நாம் விளங்கிக் கொண்டது வேறொன்றாக இருக்கும். அதான் சைவ சித்தாந்தத்திலே தொய்ந்த புலமை நலமுடைய சான்றோர்கள் எல்லாம் சொல்வது என்னவென்றால் சங்கற்ப நிராகரணம் என்ற சாத்திரத்தையும் தெளிவாக கற்றவர்கள்தான், ஏனைய சாத்திரங்களோடு சங்கற்ப நிராகரண சாத்திரத்தையும் தெளிவாக கற்று உணர்ந்தவர்கள்தான் சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை பொருளை உணர்ந்தவர்கள் ஆவார்கள் என்று சொல்வார் ஏனென்றால் சங்கற்ப நிராகரணத்தில்தான் அகச்சமயங்களுக்கும் சித்தாந்த சைவத்துக்கும் உரிய அந்த வேற்றுமை காட்டப்படும். நாம் சொல்கின்ற அதே சொற்களை அவர்களும் சொல்வார்கள், ஆனால் அவர்கள் எந்த நோக்கிலே அதனை சொல்கின்றார்கள், சைவ சித்தாந்தம் என்ன நோக்கிலே சொல்கின்றது என்று நாம் தெளிவு பெறுவதற்கு சங்கற்பநாகரணம் துணை புரிகின்றது. அதுபோல இந்த இடத்திலே உலகிற்கு முதற் காரணமாக இருக்கக்கூடிய மாயையை பற்றி விளக்கக்கூடிய இந்த பாடலுக்கு நம்முடைய மாதவ சிவஞானிகள் அருளி செய்துள்ள விசேட உரையிலே சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முதல் காரணமாயை பிற தத்துவங்கள் கூறுகின்ற முதல் காரணங்களினின்றும் எந்தெந்த வகையிலெல்லாம் வேறுபட்டு விளங்குகின்றது என்று மிகச்சிறப்பாக காட்டி அவ்வாறெல்லாம் வேறுபடுத்தி சைவ சித்தாந்தம் கூறுகின்ற இந்த முதல் காரணத்தை தெளிவுற உணர்த்துவதே ஆசிரியர் நோக்கம். அதற்காகவே ஒவ்வொரு சொல்லையும் ஆசிரியர் வைத்துள்ளார் என்று அற்புதமாக காட்டுகின்றார். ஒவ்வொரு சொல்லாகத்தானே சொல்கின்றார் இந்த பாடல் ஆசிரியர் அருளந்தி சிவம். நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவனபோக தனுகரணமும் உயிர்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே என்று ஒவ்வொரு சொல்லாக வைக்கின்றார். முதல் காரணத்தை அப்படியே வந்து தெள்ள தெளிவாக விளக்குகின்றது. பிறர் கூறும் முதல் காரணங்கள் இன்றும் இது எவ்வாறு தனித்தன்மையோடு விளங்குகின்றது, தர்க்க ரீதியாக கருதல் அளவிற்கு மிகவும் பொருந்துகின்ற வகையிலே சைவ சித்தாந்த முதல் காரணம் எத்துணை சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகின்றது என்பதையெல்லாம் நாம் உளங்கொள்ளுமாறு ஆசிரியர் ஒவ்வொரு சொல்லையும் கையாண்டு அருளியுள்ளார்கள் என்று நம்முடைய மாதவ சிவஞானிகள் இந்த விசேட உரையிலே அதிக அற்புதமாக காட்டுகின்றார்கள். மாயையினுடைய இயல்பினை சொல்லப் புகுந்த ஆசிரியர் திருவுள்ளத்தில் முதலில் கொண்ட கருத்து என்ன என்று சொன்னால் உயிர்கள் வந்து அனாதி மலங்களாகிய ஆணவம் கண்மம் இவற்றினின்றும் நீங்க வேண்டும் என்றால் மாயா காரியங்களுடைய தொடர்பு உயிர்களுக்கு வேண்டும். அதைத்தான் இந்த அதிகரணத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம், சென்ற அதிகரணத்தின் இறுதியிலும் பார்த்தோம், இந்த அதிகரணத்தின் தொடக்கத்திலும் பார்த்தோம். ஆணவ கண்மங்கள் நீங்க வேண்டும் என்றால் மாயா காரியங்களுடைய தொடர்பு உயிருக்கு வேண்டும். ஆகவே மாயா காரியங்களை நான்காக சொல்வார்கள். ஒரு வகையிலே தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்வார்கள். இந்த தனு கரண புவன போகங்களை உயிர்களுக்கு வழங்குவதற்கென்றே உள்ளது இந்த மாயை என்பதுதான் நாம் முதலிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டிய கருத்து. அதுதான் ஆசிரியருடைய திருவுள்ள கருத்து. அப்ப அது முதலிலே சொல்ல வேண்டிய கருத்து என்று சொன்னால், முதலிலே நித்தமாய் அருவாய் முதலானவற்றையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் மூன்றாம் அடியில் தானே சொல்லியிருக்கின்றார்கள், புவன போக தனுகரணமும் உயிர்காய் என்று சொல்லி மூன்றாம் அடியில் தானே சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், செய்யுளிலே முன்ன பின்னே மாற்றி வைப்பார்கள். செய்யுள்ள வந்து ஓசை நயத்துக்காக முன்ன பின்ன வைத்து சொல்வார்கள். நாம தான் வந்து இந்த கருத்துக்கேற்றவாறு முதலில் எதை கொள்ள வேண்டுமோ அதை சிந்திக்க வேண்டும். புவன போக தனுகரணம், தனுகரண புவன போகம் என்று சொல்வார்கள் பாடல்ல. புவன போக தனுகரணம் என்று இருக்கின்றது. இந்த நான்கும் உயிர்களுக்கு அவசியம், உயிர்களின் சிற்றறிவு விளக்கம் பெறுவதற்கு அவசியம். இவற்றின் துணை கொண்டு ஏகதேச அறிவோடு உயிர்கள் அவை பிறவிகளிலே வாழ்ந்து வந்து பக்குவப்பட்டு வீடு வேறு. ஆகையினாலே வீடு வேற்றுக்கு இன்றியமையாது தேவைப்படுகின்ற படிநிலையாகிய இந்த பிறவி சார்ந்த வாழ்விற்கு இந்த தனுகரண புவனபோகங்கள் அவசியம். அவற்றை தருவது முதல் காரணமாக இருந்து தருவது மாயை. ஆகவே புவன போக தனுகரணமும் உயிர்காய் தருவது மாயை என்று அதனை முதலில் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். இதுதான் வந்து மாயையை பற்றி ஆசிரியர் சொல்லக்கூடிய முதன்மையான இயல்பு. இயல்பு அதாவது உண்மை இயல்பு, அதை சொரூபம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த சொரூபத்தை, மாயையின் சொரூபத்தை சொல்ல புகுந்த ஆசிரியர், ஆக நாம் வாழ்கின்ற இந்த புவன போகம் புவனங்களும் அதிலே உள்ள போகங்களும் நாம் சார்ந்துள்ள தனுகரணங்களும் மாயையினின்றும் தரப்பட்டன என்று சொல்லும் பொழுது, அப்ப மாயைதான் முதல் காரணம் என்பது பெறப்படுகின்றது. அப்ப மாத்துமிகர் என்று பௌத்தருள் ஒரு சாரார் இருக்கின்றார்கள். பௌத்தர்களுக்குள்ளே நான்கு பிரிவுகள் நம்முடைய தத்துவ சாத்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. மாத்துமிகர், யோகாச்சாரர், சௌத்ராந்திகர், வைபாடிகர் என்று அந்த நான்கு பிரிவுகள். அதிலே மாத்துமிகர் என்பவர்கள் எல்லாம் சூனியம் என்ற கோட்பாடுடையவர்கள். அவர்கள் சூனியவாதிகள், எதுவுமே இல்லை என்று சொல்பவர்கள். அப்ப சைவ சித்தாந்தம் கூறுகின்ற மாயை வந்து சூனியமா, இல்லாததா என்றால், இல்லாததை பற்றி சைவ சித்தாந்தம் ஒருபோதும் பேசுவதில்லை. ஆகையினாலே சைவ சித்தாந்தம் கூறுகின்ற இந்த மாயை, புவன போக தனுகரணங்களை எல்லாம் தரக்கூடிய இந்த மாயை சூனியம் அன்று, அது உள்பொருளே என்பதை உணர்த்துவதற்குத்தான் என்ன இலக்கணத்தை சொன்னார், உலகத்திற்கோர் வித்துமாய் என்று சொல்லியிருக்கின்றார். என்ன, வித்து இல்லாம பயிர் வராது. வித்து சூனியம்னா அப்ப பயிர் எப்படி வரும்? தனுகரண புவன போகங்களை எல்லாம் நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இதற்கு வித்தாக உள்ள அந்த மாயை வந்து சூனியமாக இருந்தால் எப்படி இந்த தனுகரண புவன போகங்கள்லாம் நமக்கு கிட்டியிருக்கும்? ஆகையினாலே நாம் சொல்லக்கூடிய முதல் காரண மாயை மாத்துமிகர் சொல்வது போல் சூனியம் அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உலகிற்கோர் வித்துமாய் என்று அருளினார். சரி, வித்து மாதிரி இந்த மாயை இருக்கின்றது. என்ன அப்படின்னா, கணிகவாதிகள் இன்னொரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்களும் பௌத்தர்கள் தான், சௌத்ராந்திகர்கள் என்பவர்கள் தான். அவர்கள் என்ன கணிகவாதிகள் என் பேர் அப்படின்னா, கணந்தோறும் பொருள்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு பொருள் இருக்குன்னா அதை அழிந்து, அதை அழியும் போது அதன் சார்பிலே இன்னொரு பொருள் தோன்றும். அடுத்த கணத்தில் அந்த பொருள் அழிந்து அதன் சார்பிலே வேறொரு பொருள் தோன்றும். இதெல்லாம் நம்ம முதல் சூத்திரத்தின் முதல் அதிகரணத்திலே சிந்தித்துள்ளோம் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம். ஆக இப்படி கணந்தோறும் வந்து பொருள்கள் வந்து ஒன்று கெட்டு கெட்ட பொருளின் சார்பிலே புதிதாக ஒரு பொருள் தோன்றும், அந்த பொருள் கெட்டு அதன் சார்பிலே இன்னொன்று தோன்றும் சொல்வார்கள். அது மாதிரி மாயை முதல் காரணம்னா, அப்ப முதல்ல அது இருந்தது, ஒரு கணம் இருந்து அது கெட்டு அப்புறம் அடுத்தாள் ஒரு பொருள் தோன்றி அப்படியே கணந்தோறும் பொருள்கள் பங்கப்பட்டு புதிய பொருள்கள் தோன்றுகின்றன என்ற கோட்பாடு நமக்கு உண்டா? கிடையாது. அப்போ அதை எப்படி வலியுறுத்துகின்றார்? அதற்குத்தான் நித்தமாய் என்ற சொல்லாட்சியினை பயன்படுத்தி அப்படினார்கள். அதான் முதல்ல இருக்கு பாடல்ல, நித்தமாய். கணிகவாதிகள் கூறுவது போல நாம் கூறுகின்ற அந்த முதல் காரணமாயை, அது கணந்தோறும் பங்கப்பட்டு வருகின்ற பொருள் அன்று, என்றும் நித்தமாய் உள்ள பொருள் என்று அருள்வார் நித்தமாய் என கூறினார். சரி, நித்தம் தான் ஒத்துக்கிறோம் அப்படின்னு உலகாயுதம் சொல்லுவான். நாங்களும் முதல் காரணம் சொல்றோம், நீங்களும் சொல்றீங்க முதல் காரணம் நித்த பொருள்ங்கிறீங்க, நாங்க ஒத்துக்கிறோம், சூனியம் இல்ல, நித்த பொருள் தான், என்ன கனபங்கம் அடைவதில்லை, நித்த பொருள் தான். ஆனால் உலகாயத்தில் என்ன சொல்கின்றார்கள்? நித்த பொருள் தான் சொல்லிட்டு பூதங்கள் சொல்கின்றார்கள் இல்லையா. பூதங்கள் தான் வந்து உலகத்திற்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச பூதங்கள் நாம சொல்றோமே, அவங்க நான்கு பூதங்கள் தான் சொல்கின்றார்கள். இது முதல் சூத்திரம் முதல் அதிகாரத்தில் பார்த்தது தான். நான்கு பூதங்களை அவர்கள் முதற்காலம் சொல்கின்றார்கள். ஆகாயத்தை உடன்படுவது கிடையாது. உருவமுள்ள நான்கு பூதங்களை சொல்கின்றார்கள். ஆனால் நாம் சொல்கின்ற முதல் காரண மாயையானது உருவமுடையது அன்று, அது அருவமுடையது, அருவமானது. அருவமானதுன்னு சொல்லும் பொழுது அப்போ இது உலகாயுதர் சொல்லக்கூடிய அந்த முதல் காரண இலக்கணத்தோடு இது பொருந்தாது. உலக உருவமுடைய பூதங்களை முதல் காரணம் என்று சொல்கின்ற உலகாயுத கருத்து நமக்கு பொருந்தாது. நாம் சொல்கின்ற முதல் காரணம் அது நின்று வேறுபட்டு அருவாய் உள்ளது என்று, அதனாலதான் அருவாயின்னு சொன்னார். உலகாயுதர் சொல்ற பூதங்கள்ல சார்ந்திடக்கூடாதுன்ட்டு அருவாய் என்று அருளினார். ஒவ்வொரு சொல்லுக்கும் நோக்கம் பாருங்க. அடுத்தார் போன்று வைசேடிகர் முதலியோர், மற்றதுலாம் ஒவ்வொரு சமயங்களை சொன்னார், இங்கு வந்து வைசேடிகர் முதலியோர். ஏன்னா இந்த கோட்பாடு வைசேடிகர் தவிர வேறு சிலருக்கும் உள்ளது. வைசேடிகர் என்பவர் தார்க்கிக மதத்திலே ஒரு பிரிவினர். தார்க்கிக மதம் நஜாயிகம் என்றும் வைசேடிகம் என்றும் இரு வகைப்படும். அதுல வைசேடிகரும் இன்னும் பிற தத்துவ கொள்கையினரும் என்ன முதல் காரண கோட்பாடு எப்படி வைத்துள்ளார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கெல்லாம் முதல் காரணமாக இருப்பவை பரமாணுக்கள் என்று சொல்வார். பரமாணுக்கள், மிக நுணுக்கமான அணுக்கள், அப்படி ஏராளமான அணுக்கள் உண்டு. அந்த அணுக்களில் இருந்தால் அந்த உலகம் எல்லாம் தோன்றியது என்பார்கள். அப்போ அந்த பரமாணுக்கள் தான் வந்து முதல் காரணம் அவர்கள் சொல்லும் பொழுது, நாம் சொல்கின்ற அந்த மாயை வந்து பரமாணுக்களின் கூட்டமா அப்படின்னு சொன்னா கிடையாது. பரமாணுக்கள் போது அவை மிகவும் அற்பமானவை, மிக மிக நுணுக்கமான அளவே உடையவை, மிகவும் சிறியவை, நுணுக்கமானவை. ஆனால் நாங்கள் சொல்கின்ற முதல் காரணமாகிய மாயை எங்கும் வியாபித்திருப்பது. ஆகவே நுணுக்கமான பரமாணு எங்கே, வியாபித்திருக்கின்ற எங்கள் முதல் காரணம் எங்கே? ஆகவே சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முதல் காரணம் வந்து வைசேடிகர் முதலியோர் கூறுவது போல பரமாணுக்கள் ஆகாது. அந்த அற்பமான பரமாணுக்கள் அல்ல, எங்கும் வியாபித்திருக்கின்ற மாயையாகும் என்று சொல்லி, அங்கே அந்த பரமாணுக்களிலிருந்தும் நம்முடைய முதல் காரணம் வேறுபட்டது என்பதை உணர்த்தினார். சூனியம் அல்ல என்று உணர்த்தும் பொருட்டு உலகத்திற்கு ஒரு வித்துமாயின்னு சொன்னார். கணிகவாதிகள் சொல்வது போல வித்து வித்தை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் வித்து கெடும், அடுத்தால அதிலிருந்து ஒரு பொருள் தோன்றும், அது கெட்டு அப்புறம் ஒரு பொருள் தோன்றும், அப்படி ஒரு வழக்கு அவர்கள் கொண்டுள்ளார்கள். அந்த மாதிரி அவர்கள் சொல்வது போல கனபங்கம் அடையக்கூடிய வித்து அல்ல, நித்தமாய் உள்ளதுன்னா நித்தமாய் உள்ளதை ஒப்புக்கொள்ற உலகாயுதர்கள் பூதங்கள் தான் அந்த முதல் காரணம் பார்கள். பூதங்களோ உருவமுடையவை, நம்முடைய முதல் காரணம் அருவமானதுன்னா அருவமானது தான் பரமாணுக்கள், எங்கள் பரமாணுக்களும் அருவம்தான் அப்படின்னார். எங்கள் பரமாணுக்கள் வந்து என்ன, மிகவும் அற்ப அளவுடைய பரமாணுக்கள், இது எங்கும் வியாபித்திருப்பது மாயை என்று சொன்னார். அப்ப வந்து சாங்கியர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் உலகிற்கு முதல் காரணம் சொல்றோம், முக்குணங்கள் கொண்ட பிரகிருதி, இந்த முக்குணங்களும் வந்து வியாபித்திருப்பவை தான் அப்படின்னாரு. முக்குணங்கள்னு சொல்லி நீ மூன்று சொல்ற முதல் காரணம், நாங்கள் சொல்கின்ற முதல் காரணம் மாயை ஒன்றுதான் என்று சொல்வதுதான் ஏக நிலையதாய் என்று அடுத்தார் கூட வார்த்தை வைத்தான். ஏனென்றால் இத்தனையும் கேட்டுவிட்டு வந்து சைவ சித்தாந்த முதல் காரணமாகிய மாயை வந்து உலகிற்கு வித்தா இருப்பது, அப்புறம் வந்து நித்தமா இருப்பது, அருவா இருப்பது, எங்கும் வியாபியா இருப்பது, எல்லாம் சரிதான். இத்தனை இலக்கணங்களும் தான் சாங்கியர் சொல்ற பிரகிருதிக்கும் இருக்குதே அப்படின்னு சொன்னா, சாங்கியர் சொல்கின்ற பிரகிருதி குணங்கள் மூன்றாக அவர்கள் பிரித்து சொல்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சொல்கின்ற முதல் காரண மாயை ஒன்றாக இருப்பது, ஒரே பொருளாக இருப்பது, அதனாலதான் ஏக நிலையதாய், ஏகம்னா ஒன்று. சரி, இப்படி இத்தனை இலக்கணங்களும் வந்து பார்க்கரியவாதிகள் சொல்லக்கூடிய முதல் காரணத்துக்கும் பொருந்தும். பார்க்கரியவாதிகள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், பிரம்மன் தாயா முதல் காரணம் அப்படிங்கிறாங்க. பிரம்மத்திடமிருந்தே நேரடியாக இந்த தனுகரண பூணபோகங்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மம் இங்கே சொல்ற மாதிரி ஏக நிலையதாய் ஒன்றாகத்தான் இருக்கு. பிரம்மம் எங்கும் வியாபியாய்தான் இருக்கு, இந்த உலகத்துக்கு வித்தா இருக்கு, என்ன எல்லாம் சரிதான் அப்படின்னாரு. நித்தமா இருக்கு. இங்கு இதுவரை சொன்ன இலக்கணங்கள் எல்லாம் பார்க்கரியவாதிகள் சொல்லக்கூடிய பிரம்மத்திற்கும் காணலாமே அப்படின்னு சொன்னால், அப்ப சொன்னா இது வந்து இந்த முதல் காரணம், நாங்கள் சொல்கிற முதல் காரணம் ஆகிய இருக்கு, இது பிரம்மம் அல்ல இல்லையா, அந்த பிரம்மமாகிய அந்த சிவபெருமான் இருக்கின்றானே அவனுக்கு சக்தியா இருப்பது இந்த மாயினா, விமலனுக்கோர் சக்தியாயினா. சரி, சக்தினா அதத்தாயே நாங்க சொல்றோம்னு சிவாத்வித செய்வம் வாராம். சிவசக்தி தானே சொல்றீங்க, சிவசக்தி தான் இந்த உலகத்திற்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்றான் அவன். ஆனா நாம சொல்ற மாயையை வந்து வந்து சிவபெருமானுக்கு சக்தின்னு சொல்றோம்னா அதை பரிக்கிரக சக்தின்னு சொல்றோம். சிவாத்வித சேனன் வந்து சிவபெருமானுக்கே குணமாக இருக்கக்கூடிய அருட்சக்தியை வந்து மாயைன்னு சொல்லி அதுதான் உலகத்திற்கு முதல் காரணம்னு சொல்லிடுறான். யாரு, சிவாத்வித சேனன். சிவபெருமானுக்கு குணமாக தாதான்மிய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அருட்சக்தி அன்று மாயை. மாயையாவது சிவபெருமானுக்கு வேறான பொருள் இல்லையா. இது வந்து மேலும் என்ன முக்கியமான வேற்றுமை அப்படின்னு சொன்னா, அருட்சக்தி இருக்கின்றதே அது நெருப்பில் சூடு போல சிவபெருமான இருக்கின்ற குணம். அப்ப சிவபெருமான் சித்துன்னா அந்த அருட்சக்தியும் சித்து. ஆனால் இந்த மாயை வந்து சிவபெருமானுக்கு சத்தின்னு சொல்லப்பட்டாலும் இந்த மாயை வந்து சடன் தான். சடன்னா அப்ப ஏன் சத்தின்னு சொல்றீங்கன்னா, பரிக்கிரக சக்தி, வேண்டும் நேரம் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க வகையிலே இருக்கக்கூடிய சக்தி. இது தசகாரிய என்ற நூலிலே நம்முடைய மூன்றாவது பீடத்து அருள் திரு அம்பலவானதேவ சுவாமிகள் அருமையாக ஒரு பாடலை விளக்குவார்கள், அதிலே விரிவாக காணத்தக்கது. ஆக நாம வந்து சக்தின்னு சொல்றோம்னா அது வந்து பரிக்கிரக சக்தி, வேண்டும் போது பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி. ஆனால் தாதாமிய சக்தி என்றுமே ஈசனை விட்டு பிரியாது இருப்பது. முக்கியமான வேற்றுமை இன்னொன்று என்னவென்றால், தாதாமிய சக்தி சிவபெருமானைப் போலவே சித்து, அதிசூக்கும சித்து. ஆனால் இந்த மாயை இருக்கின்றது சடப்பொருள். ஆகையினாலே விமலனுக்கு ஒரு சக்தி என்று சொன்னதனாலே சிவாக்க நம்ம சிவாத்வித சைவர்களும் கூட வந்து சக்தின்னு சொல்றாங்களே அப்படின்னா, அவர்கள் தாதாமிய சக்தி சொல்கின்றார்கள், அது சித்து. நாம் சொல்கின்ற முதல் காரண மாதிரி சடம் என்பதை உணர்த்தது தான் அசித்தா என்று சொன்னார். அசித்து என்றாலும் சடம் என்றாலும் ஒரே பொருள் தான், அறிவற்றது என்று பொருள். சரி, அசித்துன்னு சொல்லிட்டாங்க. இத்தனை இலக்கணங்களும் மாயாவாதிகள் சொல்லக்கூடிய மாயைக்கு பொருந்துமே, அவர்களும் தான் மாயை சொல்றாங்க. ஆனால் அது உண்டா என்று கேட்டால் உண்டுன்னு சொல்ல மாட்டார்கள். இல்லை இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். அது சொல்ல முடியாதது, அனிர்வசனமா இருப்பதும் பாருங்கள். ஆனா நாம சொல்ற முதல் காரண மாயை உண்டா இல்லையா என்று சொல்ல முடியாதபடிக்கு அனிர்வசனமாக இருக்கின்ற பொருள் அன்று. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, உயிர்களுக்காகவே இறைவனால் வைக்கப்பட்ட மலமாய் உள்ளது என்று சொல்லி நாம வந்து அது அனிர்வசனம் அல்ல. இத்தனை இலக்கணங்களும் மாயாவாதிகள் சொல்கின்ற மாயைக்கு பொருந்துமே என்று சொன்னால் அவர்கள் சொல்கின்ற மாயை அனிர்வசனம் என்று சொல்லிவிடுவார்கள். நாம அனிர்வசனம் அல்ல, அது உண்மையில் இருப்பது, அதான் வைக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்துல வைத்ததோர் மலமாயின்னு சொன்னார். சரி, இதற்கு மேலும் ஒரு கருத்து சொல்லியிருக்கின்றார்கள், மயக்கமும் செய்யும் என்றேன்னு. அதுவும் கூட ஒரு கருத்தோடு சேர்ந்து விடாமல் தான். என்ன அப்படின்னா, இந்த மாயைக்குரிய இத்தனை இலக்கணங்களையும் ஒப்புக்கொண்டு விட்டு சைவர்கள் ஒரு சாரார் என்ன சொல்வாங்க அப்படின்னா, ஆணவ மலத்தை போல இந்த மாயையும் மயக்கத்தையே விளைவிக்கும், மயக்கம் ஒன்றையே விளைவிக்கும் சொல்வார்கள். அப்போ அதை மறுத்ததுக்கு தான் என்ன சொல்றாங்க, சித்தாந்தம் சொல்லக்கூடிய இந்த முதல் காரண மாயை மயக்கத்தையே விளைவித்து நிற்பதென்று, மயக்கமும் செய்யும் அவ்வளவுதான். உயிர் பக்குவப்பட்டார் அப்புறம் அதுக்கு உபகாரமாகவே அது நிற்குமே ஒழிய மயக்கத்தை செய்யாது என்று சொல்வதுதான் சித்தாந்த கருத்து. அதை விளக்கத்தான் வந்து சைவருள் ஒரு சாரார் கூறுவது போல ஆணவ மலம் போல் இந்த மாயை மயக்கத்தையே விளைவித்து நிற்பதென்று, மயக்கமும் செய்யும், விளக்கமும் செய்யும், மயக்கமும் செய்யும் என்பது என்று சொல்லி மிக தெளிவான முறையிலே இன்னதுதான் இந்த மாயையின் இலக்கணம், இப்படிப்பட்டதுதான் இந்த மாயை, சைவ சித்தாந்தம் சொல்கின்ற மாயை என்று அதே அற்புதமாக நம்முடைய மாதவ சிவஞானவர்கள் தம்முடைய விசேட உரையிலே கூறியிருக்கின்றார்கள். சித்தாந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த செய்திகளை எல்லாம் தம் உள்ளத்திலே நிலையாக கொண்டு ஆங்காங்கு இந்த முதல் காரண மாயையினுடைய இயல்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி சைவ மக்களின் உள்ளத்திலே சைவ சித்தாந்தத்தினுடைய மாட்சிமையினை பதிய வைக்க வேண்டியது அவர்களுடைய கடப்பாடா, அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது இந்த விசேட உரையினை இத்தனை கருத்துக்களையும் உள்ளத்திலே கொண்டுள்ள நாம் இப்பொழுது சுவாமிகளுடைய திருவாக்கிலே இந்த கருத்துக்களை எல்லாம் அவர்களுடைய விசேட உரை மூலம் காண இருக்கின்றோம். மாயையின் சொரூபம் கூறுவார், புவன போகம் தனுகரணமும் உயிர்காய் என்றும், அதுவும் மாத்தமிகர் மதம் பற்றி சூனியத்தில் செல்லாமை பொருட்டு உலகத்திற்போர் வித்துமா என்றும், அதுவும் கணிகவாதிகள் மதம் பற்றி சார்பினிர் செல்லாமை பொருட்டு நித்தமா என்றும், அதுவும் உலகாயுதர் மதம் பற்றி பூதங்களில் செல்லாமை பொருட்டு அருவா என்றும், அதுவும் வைசேடிகர் முதலியோர் மதம் பற்றி பரமாணுக்களில் செல்லாமை பொருட்டு எங்கும் வியாபியா என்றும், அதுவும் சாங்கியர் மதம் பற்றி முக்குணங்களில் செல்லாமை பொருட்டு ஏக நிலையதா என்றும், அதுவும் பார்க்கரியர் மதம் பற்றி பிரம்மத்தில் செல்லாமை பொருட்டு விமலனுக்கோர் சத்தியா என்றும், அதுவும் சிவாத்துவிதர் மதம் பற்றி சிற்சக்தியில் செல்லாமை பொருட்டு அசித்தா என்றும், அதுவும் மாயாவாதி மதம் பற்றி அனிர்வசனத்தில் செல்லாமை பொருட்டு வைத்ததோர் மலமா என்றும், இத்தன்மைத்தாகிய மாயை ஆணவ மலம் போல மயக்கமே செய்யும் என்னும் சைவருள் ஒரு சாராரை மறுத்தற் பொருட்டு மயக்கமும் செய்யும் என்றும் கூறினார் என்று ஒரே வாக்கியத்திலே ஒரு பெரிய பத்தி வருவது போல அருமையாக அருளி செய்து சைவ சித்தாந்த முதல் காரணமாகிய மாயையினுடைய இயல்புகளை ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரி சுவாமிகள் எவ்வாறு தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கின்றார்கள் என்று ஆசிரியருடைய திருவுள்ளத்தை அறிந்து இந்த அற்புதமான உரையினை அருளி செய்துள்ளார்கள். அப்போ வந்து இந்த முறையில தான் அந்த பாடலை நாம கொள்ளணும். இப்ப பாடல்ல வந்து முன்ன பின்ன மாறி இருக்குன்னா செய்யுள்ள அப்படி முறைபிரள வைப்பார்கள். வைப்பதன் நோக்கம் செய்யுளுக்காக வேண்டிய செய்யுள்ள வந்து அந்த ஓசை நயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதான் வந்து குறிப்பிட்டார்கள். செய்யுளாகலின் முறைபிரள வைக்கப்பட்டன. சரி, இன்று மயக்கம்னு சொன்னார்களே, மாயம் வந்து மாயை வந்து மயக்கமும் செய்யும்னார்களே, மயக்கம் என்பது என்ன அப்படின்னா விபரீத உணர்வு. ஒன்றை வந்து அதனோடு தொடர்புடைய பிரிதொன்றாக கருதி மயங்குதல், அந்த மயக்கம் வந்து அதான் விபரீத உணர்வு. நாம வந்து தவறாக நிச்சயிக்கத்தக்க முறையிலே இந்த மாயை வந்து நம்மை மயக்கும். உதாரணமா இந்த மாயா காரியங்கள் எல்லாமே வந்து நிலையற்றவைதான். ஆனால் அந்த நிலையற்ற தன்மையை நமக்கு தோன்ற விடாமல் இவை வந்து நமக்கு ஒரு நிரந்தரமான சார்பு போல நம்மிடம் பெரும் பற்று விளைவதற்கு ஏதுவாக இவையெல்லாம் விளங்குகின்றன. அதான் விபரீத உணர்வு. நில்லாதவற்றை நிலையினு உணர்தோம் இல்லையா, அந்த விபரீத உணர்வு தான். அதைத்தான் இங்க மயக்கம்னு குறிப்பிட்டார்களாம். இன்று மயக்கம் என்றது விபரீத உணர்வை. மயக்கமும் அப்படின்னு உண்மை போட்டு சொன்னாங்களே, அது எதுக்குன்னா மயக்கமும் என்னும் உண்மை அது தன் இயல்பு அண்மை உணர நின்றது. மயக்குவது வந்து மாயனுடைய உண்மையான இயல்பு என்று. ஆனா ஆணவமலத்தை பார்த்தா மயக்குவது அதனுடைய உண்மை இயல்பு, உண்மை இயல்பு. ஆனா மாயைக்கு வந்து உயிர் வந்து ஆணவத்தோடு சேர்ந்திருப்பதனால இந்த மாயையும் வந்து அப்படிப்பட்ட உயிரின் வழி நிற்கும் போது இதுவும் வந்து இந்த மயக்கத்தை செய்த ஒழிய அந்த ஆணவ சார்பு உயிருக்கு நீங்கி நிற்கின்ற நிலையிலே இந்த மாயை இருக்கின்றதே அப்போ இது வந்து மயக்கத்தை விளைவிக்காது. ஆகவே மயக்கத்தை விளைவித்தல் உயிருக்கு ஆணவம், அதாவது ஆணவத்துக்குத்தான் வந்து உண்மை இயல்பை ஒழிய மாயைக்கு வந்து மயக்கத்தை விளைவித்தல் உண்மை இயல்பு அன்று. உண்மை இயல்புனாலும் தண்ணி இயல்புனாலும் ஒண்ணுதான். ஆகவே அதன் தன் இயல்பு அண்மை உணர நின்றது என்று குறிப்பிட்டார். அதன் பிறகு அடுத்த பாடலிலே சொல்கின்றார்கள். அடுத்த பாடலிலிருந்து நாம் இந்த மாயையிலிருந்து தோன்றக்கூடிய தத்துவங்களை பற்றி அறிய இருக்கின்றோம். ஆகவே அடுத்து வருகின்ற பல பாடல்கள் தத்துவங்களுடைய தோற்றத்தையும் தொழிற்பாட்டினையும் நாம் அறிந்து கொள்வதற்கு மிக இன்றியமையாது தேவைப்படுவது. சைவ சித்தாந்தம் பயில புகுவோருக்கும் சரி, பயின்று வருவோருக்கும் சரி, பயின்று வருவோருக்கு அது அதிலே தெளிவு ஏற்படவும் நன்கு பயின்றவர்களும் கூட அதன் நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து கொள்ளவும் இந்த பகுதி இன்றியமையாது தேவைப்படுகின்றது. அதாவது தத்துவங்களுடைய தோற்றமும் தொழிற்பாடும் அப்படின்னு கொண்டு இந்த பாடல்களுடைய கருத்தையே எழுதி பலருக்கும் புரிய வைக்கலாம். அந்த மாதிரி அற்புதமாக அமைந்திருக்கின்றது. என்னவென்றால் அந்த 36 தத்துவங்கள்ல சுத்த தத்துவங்களை பற்றிய செய்திகள் இங்கே வந்து சொல்லப்பெறவில்லை. ஏனென்றால் அவை இயைப்பு பற்றி போன சூத்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளன. அந்த நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை இந்த 5 சுத்த தத்துவங்களை பற்றி முன்பே சொல்லியாகிவிட்டது. ஒரு தொடர்பு வரும்போது அங்க சொல்லியாச்சு. அதனால அசுத்த தத்துவங்கள் பற்றி தான். அசுத்த தத்துவங்கள் இருவகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. என்ன? வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள். வித்யா தத்துவங்கள் 7, ஆத்ம தத்துவங்கள் 24. இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன. முதல்ல வித்யா தத்துவங்களுடைய தோற்றத்தையும் தொழிற்பாட்டையும் சில பாடல்களிலே ஆசிரியர் நமக்கு தெரிவித்தருள்கின்றார். மிக முக்கியமான பகுதி. அதன் பிறகு ஆன்ம தத்துவங்களை பற்றியும் சொல்கின்றார். நம்முடைய சிவஞான சுவாமியுடைய உரையிலே அதை தெளிவாக காட்டியிருக்கின்றார். ஆக ஏனைய பகுதிகளைப் போலவே இந்த பகுதிக்கும் சிவஞான சுவாமியுடைய உரையானது நமக்கு உண்மை பொருளை உணர்வதற்கு உறுதுணையாக உள்ளது. அதிலே ஒரே ஒரு செய்தியினை நாம் சொல்லிவிட்டு மற்ற இந்த பாடல் கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று கருதுகின்றேன். என்னவென்றால் பிற வைதிக தத்துவங்களை பற்றி நாம் கேள்விப்படும் போது பெரும்பாலும் ஆன்ம தத்துவங்கள் 24 தான் சொல்வார்கள். இப்ப நாம மட்டும் ஏன் வித்யா தத்துவங்கள் 7 சேர்த்து சொல்றோம், யாரும் சொல்லாதவற்றையெல்லாம் நாம் சொல்கின்றோமே அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், ஆன்ம தத்துவங்கள் 24 மட்டும் பேசுபவர்கள் ஆணவ மலத்தினை உடன்படாதவர்கள். அது நன்றாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய மூல மலத்தையே உடன்படாதவர்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு குறைபாடு அவர்களுடைய தத்துவத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் அது குறைபாடு, ஏன் குறைபாடுன்னு உறுதியாக சொல்கின்றேன் சொன்னால், இந்த தத்துவங்கள்லாம் மருந்துன்னா அப்ப இதனால் தீர்க்கப்படுகின்ற நோய் எது? அதான் ஆணவம். அந்த ஆணவ நோயை தீர்ப்பதற்காகத்தானே இந்த மாயாகாரி தத்துவங்களை எல்லாம் சிவபெருமான் கூட்டுவிக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது ஆணவன் மலம் என்ற ஒரு பந்தமே உயிருக்கு இல்லை என்றால் அந்த உயிர் முத்தி நிலையில் அல்லவா இருக்க வேண்டும். இல்லை அப்படி இல்லை இப்படின்னு சொன்னாலும் இப்ப அந்த உயிரை வந்து வந்து முத்தி கொடுத்துட வேண்டியதானே சுவாமி வந்து அப்படியே முத்தி இல்லைனாலும். ஏன்னா முத்திக்கு மூலமான தடையா இருப்பது ஆணவ மலம் தான். அதை போக்குவதற்காகத்தான் இதெல்லாம் கொடுக்கின்றார். ஆகவே ஆணவ மலம் இல்லை என்று சொல்வது பொருந்தாது. அதை பின்னால ரொம்ப அற்புதமாக நிலைநாட்டிருக்கின்றார். இரண்டாம் சுத்திரத்திலே பின்னால் அந்த பகுதியெல்லாம் வர இருக்கின்றன. அடுத்த அதிகரணத்திலே வர இருக்கின்றன அந்த பகுதிகள். ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் எண்ணி பார்க்கும் பொழுது முதலிலே இந்த உயிர்களுடைய ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை சிறிதே ஒடுக்கி இந்த உயிர்களுக்கு அடங்கி கிடக்கின்ற இந்த உயிர்களிடத்திலே அடங்கி கிடக்கின்ற அறிவு இச்சை செயல்களை எழுப்ப வேண்டிய ஒரு வேலை இருக்கின்றது. அந்த வேலையை செய்வதற்கு தத்துவங்கள் வேண்டுமே. இந்த உயிரானது அறிவு இச்சை செயல்கள் ஓரளவு விளக்கம் பெற்றுள்ள நிலையிலே மேற்கொண்டு அந்த அறிவு இச்சை செயல்கள் சிறப்பாக விளக்கம் பெறுவதற்காகத்தான் ஆன்ம தத்துவங்கள் 24 பயன்படும். முதல்ல வந்து மூர்ச்சியாக இருக்கணும் வந்து அவனை தண்ணீர் தெளித்து எழுப்பி அவனை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அப்புறம்லாம் அவனுக்கு வந்து உணவை எல்லாம் ஊட்டணும். மூர்ச்சைங்கதே இல்லை அப்படின்னு சொல்பவர்கள் நேரடியாக உணவளிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அது பொருந்தாது. ஆணவ மலம் இல்லைன்னு சொன்னது பொருந்தாது. அதை நாம வந்து 4 அதிகரணத்திலே தெளிவாகவே பார்க்க இருக்கின்றோம். அங்கே அழகாக நிலைநாட்ட இருக்கின்ற இங்க வந்து என்ன அப்படின்னா இப்ப ஆணவ மலம் இருக்கும் பொழுது அந்த ஆணவ மல வழியை சிறிதே ஒடுக்கி உயிருடைய அறிவு இச்சை செயல்களை விளக்குவதற்கு தத்துவங்கள் வேண்டும். அந்த முறையில் தான் நாம் வித்யா தத்துவங்களை கொள்கின்றோம். அந்த வித்யா தத்துவங்கள் எவை எவை என்று முதலிலே தெரிந்து கொண்டு இந்த பாடலுக்குள் நுழைவது நமக்கு பயன் தருவதாக இருக்கும். எல்லாம் நாம் கேட்டதுதான், இருந்தாலும் அவற்றை நினைவுபடுத்திக் கொள்வது நலம். வித்யா தத்துவங்கள் 7 எவை என்றால் மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்னும் 7. இதிலே மாயை என்று சொல்லப்படுவது அது முதல் காரணம் அல்லவா நீங்கள் தத்துவங்களோடும் சேர்த்து எண்ணுகின்றீர்களே என்று சொன்னால், முதல் காரணமாகிய மாயிலே அந்த அசுத்த பகுதி இருக்கின்றதே அசுத்த மாயை, அதிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியைத்தான் இந்த அசுத்த மாயையிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியைத்தான் வந்து சிவபெருமானுடைய அருளானையின் வண்ணம் அனந்தேஸ்வரர் என்பவர் அந்த அசுத்த மாயிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை கருதி கொள்கின்றார். என்ன அசுத்தமாயின் இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நாம் வித்யா தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிப்போம் என்று கருதி கொள்கின்றார். சுவாமியுடைய அருளானின் வண்ணம் கருதி கொள்கின்றார். ஆகையினாலே அந்த அனந்த தேவரால் அவ்வாறு கருதி கொள்ளப்பட்ட பகுதி அது அனந்த தேவரால் கலக்குண்ட பாகம் அப்படின்னு சொல்லப்படும். ஆகையினாலே அது காரிய பொருள் என்று ஏனைய தத்துவங்கள் போல மாயினின்றும் தோன்றிய பரிணமித்த காரிய பொருள் என்று ஏனைய தத்துவங்களையெல்லாம் தோற்றுவிக்கும் பொருட்டு அனந்த தேவரால் கருதி கொள்ளப்பட்ட பகுதி. ஆகையினாலே அது வந்து கருதி கொள்ளப்பட்ட ஒரு பகுதியாக இருப்பதனால அதை வந்து தத்துவங்களோடு சேர்த்து எண்ணுகின்றோம். ஏன்னா அசுத்த மாயையை முழுக்க வந்து தத்துவங்களாக பரிணமிக்க செய்வதில்லை. இப்ப மாயையே முழுக்க வந்து தத்துவங்களாக ஆகிவிட்டன, புவனங்களாக ஆகிவிட்டனன்னா அது பால் வந்து அப்படியே தயிராவது போல மீண்டும் அந்த தயிர் வந்து பாலாக ஒடுங்கிறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி மாயையே முழுக்க தத்துவங்கள் ஆயிட்டுன்னா சங்கார காலத்துல தத்துவங்கள் எதுல போய் ஒடுங்கும் இல்லையா? அப்ப தத்துவங்கள் ஒடுங்குவதற்கு இடமாக மாயையும் இருக்க வேண்டும். அப்ப மாயினுடைய ஒரு பகுதி தான் என்ன செய்கின்றது, தத்துவங்களாகவும் புவனங்களாகவும் பரிணமிக்கின்றது. அவ்வாறு வித்யா தத்துவங்கள் முதலானவை தோன்றுவதற்கு அனந்த தேவரால் கருதி கொள்ளப்பட்ட அந்த அசுத்த மாயினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி அதுதான் வித்யா தத்துவங்களுள் ஒன்றாக வைத்து எண்ணப்பெறுகின்ற மாயை. அந்த மாயையிலிருந்து அனந்த தேவரால் கருதி கொள்ளப்பட்ட அந்த மாயை பகுதியிலிருந்து என்னெல்லாம் தோன்றும் அப்படின்னா காலம், நியதி, கலை என்ற 3 தத்துவங்கள் தோன்றும்.